2022 ஆண்டு ஜூலை மாத தெண்டலிதழில் எழுத்தாளர் ராஜேஷின் எர்தாம்டனின் சுடர் 7 கருமலை களவாணிகள் அத்தியாயம் 7 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அருணுக்கு இரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. நீரிலிருந்து வெளியே விழுந்த மீன் போல தவித்தான். ரொம்ப சத்தம் போட்டால் அம்மாவிடமிருந்து திட்டு விழும் என்று பயந்து மெத்தை மீது அமைதியாக அமர்ந்திருந்தான். விளக்கை போடலாம் என்று நினைத்தான், அதுவும் வேண்டாம் என்று விட்டுவிட்டான். மெல்ல எழுந்து தண்ணீர் குடிக்க படிக்கட்டில் சத்தம் போடாமல் இறங்கினான். சமையலறையில் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்தான். அங்கே அம்மா தன் பின்னாடி நிற்கிறாரோ என்று திரும்பி பார்த்து கொண்டான். அறிவிப்பு பலகையின் செய்தி கூகுள் தேடலில் கூட வராதது அவனுக்கு தூக்கம் இல்லாமல் பண்ணிவிட்டது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்தி கொண்டு மீண்டும் தன் அறைக்கு சத்தமின்றி ஏறி சென்றான். அருண் கண்ணை மூடி படுத்தான். அவன் கனவில் மாறி மாறி மண் தோண்டும் இயந்திரங்கள் வந்தன. லெட் பாய்சனிங் என்று எழுத்துக்கள் பளிச்சிட்டன. அந்த பகுதியில் உள்ள பாம்புகளும் ஓணான்களும் தங்களை காப்பாற்றச் சொல்லி கத்தின. எப்போது விழியும் என்று அருண் காத்திருந்தான். காலையில் சீக்கிரமே எழுந்து அம்மா விழித்து விட்டாரா என்று பார்க்க போனான். அம்மா உணவு மேஜை அருகே அமர்ந்திருந்தார். மும்முரமாக தன் மடிக்கணினியில் ஏதோ படித்து கொண்டிருந்தார். எதுவும் கேட்காமல் அம்மாவின் அருகில் போய் உட்கார்ந்து அவனும் படித்தான். எர்தாம்டனில் காரிய விஷம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. அதை எழுதியவர் ஏதோ ஒரு பிரளயம் வந்துவிட்டது போல எழுதியிருந்தார். எப்படியோ அந்த கருமலை பகுதியில் வெகு நாட்களாகவே ஏதோ ரசாயன மாற்றம் இருந்ததாகவும் அது இப்போது மனித குலத்துக்கே தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு பெரியதாகிவிட்டது என்றும் எழுதியிருந்தார். இதை இப்போதே சரி செய்யாவிட்டால் எர்தாம்டனின் நிலத்தடி நீர் நாசமாகிவிடும் என்றும் அவர் எழுதியிருந்தார். அம்மா ஏதோ தொடர்பே இல்லாம எழுதியிருக்காரம்மா. இந்த ஆள் நம்ம ஊர்ல நிலத்தடி நீர் விஷமாகிற அளவுக்கு எல்லாம் நம்ம எதுவும் தொழிற்சாலை கழிவுகளை போடுவது இல்லை. சில வருஷம் முன்னாலே அந்த இனிப்பு நீர் விஷயத்துக்கு அப்புறம் ஹோஷியானா கூட வம்புக்கு வரதே இல்லையே அம்மா. கீதாவுக்கு அந்த பழைய கதையை அருண் நினைவுபடுத்தினான். சில வருடங்களுக்கு முன்பு அருணின் பள்ளிக்கூடத்தில் குடிநீர் திகட்டும் அளவுக்கு ஒருவித இனிப்பாக இருந்தது. அது திருட்டுத்தனமாக கழிவுகளை கொட்டியதால் ஏற்பட்டது என தெரிய வந்தது. அருண்தான் முதலில் சந்தேகப்பட்டு புகார் செய்து ஹோஷியானாவின் தில்லுமுல்லை வெளிப்படுத்தினான். என்ன சொல்ற அருண், இந்த கட்டுரை அபத்தம்மா, இதில் லாஜிக்கே இல்லை. அருண் என்ன சொல்ல வருகிறான் கீதா என்று கூர்ந்து கேட்டார். ஒரு விதமான அறிவியல் தகவல், புள்ளி விவரம், நிலவியல், ஆதாரம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்படி பத்திரிகையில போடுறாங்க? நம்ம ஊர்ல தரமே இல்லாம போயிடுச்சு. அருண் ஒரு நோட்புக்கை எடுத்து வந்தான். அதில் சில குறிப்புகளை எழுதினான். அவர்கள் படித்து கொண்டிருந்த செய்தி ஏதோ பிரச்சாரம் போல இருந்தது. அம்மா இதில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ரமேஷ் தூக்க கலக்கத்துடன் எழுந்து வந்தார். பின்னாடியே பக்ரு வாளை ஆட்டி கொண்டு வந்தது. குட் மார்னிங் அருண், கீதா, ராத்திரி ரொம்ப நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தீங்க போல. எனக்கு இந்த செய்தி டாக்குமெண்ட்ரி எல்லாம் ஒத்து வராது. 2 அடி 2 டூயட் இருக்கணும். ரமேஷின் ஜோக்கில் கவனம் செலுத்தாமல் கீதாவும் அருணும் கணினியில் மேலும் சில செய்திகளை படித்து கொண்டிருந்தார்கள். போச்சுடா, அம்மாவும் பையனும் திரும்பவும் ஆய்வில் இறங்கிட்டீங்களா? ஆமாங்க, கருமலையை பார்த்ததிலிருந்து. ரமேஷின் ஹாஸ்யம் சட்டென்று நின்றது. மனைவியும் மகனும் வேண்டாத வம்பை தேடுவது கோபமாக வந்தது. என்னைக்கு தான் நிறுத்த போறீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? ரமேஷின் குரல் வீழெங்கும் எதிரொலித்தது. பக்கரு பயந்து போய்விட்டான். அருணுக்கு அப்பா கத்தியது புதிதல்ல என்றாலும் அது தப்பு என்று அவனுக்கு பட்டது. என்னப்பா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ரமேஷின் கோபம் அதிகமானது. அதிக பிரசங்கி, ஒரு மரியாதை கிடையாது மனுஷங்களுக்கு. கீதா ரமேஷின் கத்தலை சமாதானப்படுத்த முயலாமல் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அருண் சொல்வதில் நியாயம் இருப்பதாக தோன்றியது. கீதாவின் மௌனம் அருணின் அதிக பிரசங்கித்தனத்துக்கு சம்மதம் கொடுத்தது போல தோன்றியது ரமேஷுக்கு. எல்லாம் நீ கொடுக்கிற இடம் உன்கிட்ட இருந்துதான் அவனுக்கு வந்திருக்கு. எதுக்குப்பா அம்மாவை இதில் இழுக்கீங்க? என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. நான் கொடி தூக்குறவன் தான். எதனாச்சும் தப்பா பட்டதுன்னா சும்மா முகத்தை திருப்பிட்டு போக மாட்டேன். அது என் இயல்பு. அப்போ நான் கோமாளி, நீங்களாம் தான் பெரிய சமூக சீர்திருத்தவாதியா? போடா வேலை வெட்டி இல்லாத பயலுங்க. எவனோ எதுக்கோ எங்கேயோ தோண்டினா இவங்களுக்கு வந்துடும் கோபம். போய் படித்து உருப்படுற வழியை பார்க்காம. அருண் மடியின் கணியை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். கீதா ஒன்றுமே சொல்லாமல் அருண் கூடவே சென்றார். அருண் நில்லு, ரமேஷ் கத்தினார். அருண் அம்மாவை பார்த்தான். கீதா அவனை நகரச் சொல்லி ஜாடை காட்டினார். கீதா உனக்கு. கீதா தனது கைப்பையை எடுத்தார். ரமேஷை பார்த்து ஒரு வருத்தம் கலந்த புன்னகை செய்தார். வா அருண், நாம் வெளியில் போய் கொஞ்சம் இதை பற்றி பேசலாம். யூ ஹாவ் மை ஃபுல் சப்போர்ட் ஆன் திஸ். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.